சீல ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம்.
அன்பர்களே, இக்காலை வேளையிலே மன பாரத்தோடும் மன சோர்வோடும் எழும்பி வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்க அமர்ந்திருக்கிறீர்களா? தேவனுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது கிடையாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது.
கிருபை என்றும் உள்ளது, தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
கிருபை என்றும் உள்ளது.
அறியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது.
பிரியமானவர்களே, இந்நாட்களிலே பவுலப்போஸ்தலன் கொலோசியர் எழுதிய நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று கொலோசியர் முதலாம் அதிகாரம் 17 முதல் 23 வசனம் வரை சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சிருஷ்டிகளின் வரிசையிலே ஒரு சிருஷ்டி என்று தவறான கொள்கை இருந்த காலங்களிலே உண்மையில் இயேசு யார் என்பதை தெளிவாக சொல்லும்படியாக பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து முதலாம் அதிகாரத்திலே கூறிக்கொண்டிருக்கிறார். அவரை குறித்து சொல்லப்பட்ட 4 காரியங்களை கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். கொலோசியர் முதலாம் அதிகாரம் 17 வசனம் பாருங்கள். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இங்கே 5வதாக அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்று முன்னதாகவே அவர் முழுமையாக இருக்கிறார். உலகத்திலே பிறந்த கிறிஸ்துவிலேயும் அவர் முழுமையாகவே இருந்தார். கொலோசியர் 2 அதிகாரம் 9 வசனம், ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. நாமும் அவரில் பரிபூரணமாக்கப்படுகிறோம். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். உலகத்தில் மனிதனாக தோன்று முன்னதாகவே அவர் இருக்கிறார். 6வதாக எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று வாசிக்கிறோம். அவரே எல்லாவற்றையும் ஒன்றாய் சேர்த்து வைத்திருக்கிறார். சிருஷ்டிப்பிலே உருவாக்கியதை தொடர்ந்து அவர் காத்து பராமரித்து வருகிறார். அவரே அதை வழி நடத்துகிறார். அவருக்குள் நிலை நிற்கிறது என்று கூறும்பொழுது எது எது எந்தெந்த இடங்களிலே இருக்க வேண்டும் என்று அவர் உருவாக்கினாரோ அது எல்லாமே அந்தந்த இடங்களிலேயே இருக்கின்றன. தேவனால் உருவாக்கப்பட்ட அணுவை மனிதன் பிரிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய அழிவை அது ஏற்படுத்துகிறது! அப்படியென்றால் அனைத்தையும் சேர்த்து வைத்திருக்கிற அவருடைய கரத்திலே எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை சற்றே சிந்தனை செய்து பாருங்கள். அவரே அனைத்தையும் சிருஷ்டித்தவர். அந்த இயேசுவே இப்பொழுதும் எல்லாவற்றையும் தமக்குள் வைத்திருக்கிறவர், தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறவர். எபிரேயர் நிருபத்திலேயும் இந்த சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கவுனிங்கள் வாசிக்கிறேன், எபிரேயர் 1 அதிகாரம் 3 வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இயேசு மிக அற்புதமானவர் இல்லையா? அவர் மகிமை நிறைந்தவர். கொலோசியர் 1 அதிகாரம் 18 வசனம், அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். கவனித்தீர்களா? அவர் சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். இதுதான் கொலோசியர் நிருபத்தின் மிக முக்கியமான சத்தியம். இது எபேசியர் நிருபத்திற்கும் பிலிப்பியர் நிருபத்திற்கும் உறுதுணையான ஒரு நிருபம். எபேசியர் நிருபத்திலே கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை எப்படி இந்த உலகத்திலே இருக்கிறது என்பதை குறித்து சிந்தித்தோம். அன்று சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இங்கே கொலோசியர் நிருபத்திலே திருச்சபையின் தலையாய கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. எபேசியர் நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எபேசியர் 1 அதிகாரம் 22-23 வசனங்களிலே இவ்விதமாய் வாசித்தோம். கவனியங்கள், எபேசியர் 1:22-23 வசனங்கள், எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். மேலும் பிலிப்பியர் நிருபத்தை நாம் பார்க்கும்பொழுது இந்த உலகத்தின் வழியாக நடந்து தெரியும் கால்களையுடைய திருச்சபையை நாம் பார்க்கிறோம். திருச்சபையினுடைய அனுபவத்தை குறித்தும் ஒரு விசுவாசியின் அனுபவத்தை குறித்தும் பிலிப்பியர் நிருபத்திலே படித்தோம். எனவே இந்த எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் மூன்றும் மிக முக்கியமான சத்தியங்களை கூறும் நிருபங்களாயிருக்கின்றன. கொலோசியர் 1 அதிகாரம் 18 வசனத்திலே மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மகிமையுள்ள சரீரத்தோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டவர் இந்த ஒரே ஒருவர் மட்டுமே என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள் வாழும் உங்களுக்கு அருமையான ஒருவர் மரிக்கும் பொழுது அவர்களுடைய சரீரத்தை கல்லறையிலே வைக்கிறீர்கள். இது எப்படி இருக்கிறது என்றால் ஒருவரை சில நாட்களாக ஒரு ஹோட்டலிலே தங்கச் செய்வது போல இருக்கிறது. ஏனென்றால் பிரகாசமான ஒரு நாள் வர இருக்கிறது. இப்பொழுது சரீரம் நித்திரையாயிருக்கிறது. அந்த நபரோ இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்படியாய் கடந்து சென்று விட்டார்கள். இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்து திருச்சபையை எடுத்துக் கொள்ளும்படியாக வரும்பொழுது அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. அழிவுள்ளதாக அடக்கம் செய்யப்பட்டது, அழிவில்லாததாக அது எழுப்பப்பட போகிறது. இதைத்தான் 1 கொரிந்தியர் 15:42 வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதலை குறித்து மேலும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் மரணம் முடிவல்ல என்ற புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் உயிரோடு எழுப்பப்படும் பொழுது அவர் இருக்கும் வண்ணமாகவே இருப்போம். 1 யோவான் 3:2 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். மேலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 8வது காரியம், அவர் எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கிறார். இதைவிட அற்புதமான எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சந்திக்க முடியாது. தேவனுடைய சிருஷ்டிப்பு முழுவதிலேயும் கிறிஸ்துவுடைய சித்தமே நடைபெறும். இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த பூமியிலே மனிதன் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்த போதிலும் சங்கீதம் 2:6 என்ன சொல்கிறது? நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இந்த உன்னதமான திட்டத்தை நோக்கி தேவன் முன் சென்று கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே மக்கள் நின்று அவருக்கு எதிராக கலகம் செய்து கொண்டிருந்தாலும் தேவன் இந்த தம்முடைய திட்டத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். இயேசு கிறிஸ்துவை அனைத்தின் மேலும் அதிகாரியாக அமரப்பண்ணுவார். கொலோசியர் 3:19 கவனியுங்கள். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும். பரிபூர்ணம் என் வார்த்தை இந்த நிருபத்திலே மிக முக்கியமான ஒரு வார்த்தையாகும். பிலிப்பியர் நிருபத்திலே கெனாசிஸ், அதாவது கிறிஸ்து தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று படித்தோம். பிதாவோடு தனக்கிருந்த மகிமையை துறந்து அவர் மனிதனானார். அவர் தெய்வீகத்தை துறந்து வரவில்லை, அவர் பூமிக்கு வந்தாலும் தேவனாகவே இருந்தார். கொலோசியர் நிருபத்திலே நான் பார்க்கும்பொழுது தெய்வத்துவத்தின் பரிபூரணம் அவருக்குள் வாசமாயிருந்தது என்று படிக்கிறோம். அவர் 100% இந்த உலகத்திலே தேவனாகவே இருந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மரியாளின் மடியில் இருந்த பாலகன் உதவியற்றவரைப் போல தோன்றினாலும் அந்த நேரத்திலேயும் இந்த உலகம் இல்லாமல் போக கடவுது என்று ஒரு வார்த்தை கூறியிருப்பார் என்றால் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அவர் முழுமையாக மனிதனாகவும் முழுமையாக தேவனாயும் இருந்தார். இந்த வேத பகுதியை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்காக சற்று தெளிவாக சொல்கிறேன், கவனியுங்கள். கொலோசியர் 3:15 கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இடையே உள்ள தொடர்பை குறித்து சொல்கிறது. 16:17 சிருஷ்டிப்போடு கிறிஸ்துவுக்கு இருந்த உறவை குறித்து சொல்கிறது. 18:19 திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு விவரிக்கப்பட்டிருக்கிறது. 20வசனத்திலே கிறிஸ்துவுக்கும் சிலுவைக்கும் உள்ள உறவு தெளிவுபடுத்தப்படுகிறது. தொடர்ந்து வருகிற வசனங்களிலே கிறிஸ்து நமக்காக செய்த காரியங்களை நாம் பார்க்கப் போகிறோம். கொலோசியர் 3:20 அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கவனித்தீர்களா? சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்னுடைய பாவத்திற்கான உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் சிலுவையிலே செலுத்தினார். இதன் மூலமாய் தேவனுக்கும் பாவியான மனிதனுக்கும் இடையிலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். இன்று தேவன் மனிதனை பார்த்து, மனிதனே இங்கே பார், நான் உனக்கு எதிராக இருக்கிறேன், எனக்கு விரோதமாய் நீ கலகம் செய்து கொண்டிருக்கிறாய், நீ ஒரு பாவி, உன்னை நான் தண்டிக்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை. இன்று பாவியான ஒவ்வொருவரையும் தேவன் பார்த்து வித்தியாசமான காரியத்தை சொல்கிறார். என்னையும் உங்களையும் பார்த்து அவர் சொல்கிறது என்ன தெரியுமா? உங்கள் பாவத்திற்கான தண்டனை ஏற்கனவே செலுத்தப்பட்டாய்விட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே ஏற்கனவே சமாதானம் ஏற்படுத்தப்பட்டாய்விட்டது. நீ என்னிடத்திலே வா என்றுதான் தேவன் அழைக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதும்பொழுது 5:1 சொல்லும்பொழுது, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சிலுவையிலே இயேசு சிந்திய ரத்தத்தினாலே தேவனுக்கும் நமக்கும் இடையிலே சமாதானம் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. அதே சிலுவையின் ரத்தத்திலே மன்னிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை ஏற்கனவே செலுத்தப்பட்டபடியினாலே தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். மனிதனிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அவனுக்கு பின்னே ஒளிந்திருக்கும் ஒரு மனிதன் அல்ல தேவன். இப்பொழுது தனது 2 கரங்களையும் நீட்டி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைத்துக் கொண்டே இருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, இந்த இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுவிட்டீர்களா? கொலோசியர் முதலாம் அதிகாரம் 20 வசனத்திலே பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் பரலோகத்தில் ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். மனிதனை பார்த்து தேவன் சொல்வதென, நான் உன்னோடு ஒப்புரவாகிவிட்டேன், நீ என்னோடு ஒப்புரவாகிவிட்டாயா என்றுதான் கேட்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனும் எடுக்க வேண்டிய தீர்மானம் அது. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்பொழுது இதை குறித்து மிக தெளிவாய் எழுதியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:18-20. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடைய ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அநேக மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் ஒரு எண்ணம், தேவன் தன் பக்கமாய் திரும்புவதற்காக தாங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். நீங்கள் அவரோடு வந்து ஒப்புரவாகிக் கொள்ள உங்களை அழைக்கிறார். இந்த வசனத்திலே அவர் மூலமாய் தனக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதை சிலர் தவறாய் புரிந்து கொண்டு எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று போதிக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அது அந்த ஒரு காரியத்தை குறிப்பிடவில்லை. பிலிப்பியர் 3:8 கவனியுங்கள். என் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் குறித்தா கூறுகிறார்? அதாவது அப்போஸ்தலன் பவுல் இழக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் குறித்து சொல்கிறார். பிலிப்பியர் 3:8 முன்னாலே அவர் சொல்கிறார் இல்லையா, தான் லாபமாக கருதிய அந்த காரியங்களை இங்கே அவர் குறிப்பிடுகிறார். கொலோசியர் 3:20 பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் என்று சொல்லும் பொழுது ஒப்புரவாவதற்கு குறிக்கப்பட்ட எல்லாவற்றையும் குறித்து அவர் பேசுகிறார். பூமிக்கு கீழே இருக்கும் எந்த காரியத்தையும் குறித்து அவர் பேசவில்லை. எபேசியர் 3:22 சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி சரீரமான சபைக்கு எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்று பார்த்தோம். பிலிப்பியர் நிருபத்திலே பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியர் 2:10 இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிடிக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கவனித்தீர்களா, எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துனுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறது. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் உள்ளவைகளும் அவரை ஏற்றுக்கொள்ளப் போகிறது. இவ்வாறு சொல்வதனாலே அவர்கள் எல்லாருமே தேவனோடு ஒப்புரவாக்கப்படுவார்கள் என்பதல்ல. பூமிக்கு கீழே இருக்கும் காரியங்கள் தேவனோடு ஒப்புரவாகும் என்று அவர் சொல்லவில்லை. அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும், அவை அறிக்கை செய்யும் என்றுதான் குறிப்பிடுகிறார். இறுதியிலே எல்லாம் நன்றாக முடியும் என்று தவறாக சொல்லும் பொய்யான காரியங்களை கேட்டு நீங்கள் ஏமாற்றம் அடைந்துவிடக்கூடாது. அருமையான வயதான பாட்டியம்மாவை போல தேவன் இனிமையானவராய் இருப்பார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டு விட்டது. பூமிக்கு கீழே எதுவுமே அவரோடு ஒப்புரவாகவில்லை. பூமிக்கு கீழானவைகள் அவரை வணங்க வேண்டும். அவரோடு கூட அவைகள் ஒப்புரவாகப் போவதில்லை. இந்த பூமியிலே வாழும் நாட்களிலே நாமும் அவரோடு ஒப்புரவாகிவிட வேண்டும். எனவேதான் இந்த நிகழ்ச்சிகளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டு விட்டார், அதை பூரணமாய் நம்பி அவரை உங்கள் இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரண்டை மனம் திரும்புங்கள் என்று அடிக்கடி அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். கொலோசியர் 3:20 பரலோகத்தில் உள்ளவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பரலோகத்திற்காக ஆயத்தமாவது மட்டுமல்ல, பரலோகமும் நம்மை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக வேண்டும். எனவேதான் தனது சீஷர்களிடத்திலே இயேசு சொல்லும் பொழுது யோவான் 16:2 ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று கூறினார். தேவன் மனுரு எடுத்து மனிதனிடத்திலே இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மை பரலோகத்திற்கு எடுத்துச் செல்கிறார். அது மட்டுமல்ல, ரத்தமானது பரலோகத்தில் உள்ளவைகளையும் பரிசுத்தமாக்குகிறது என்று எபிரேயர் 9:23-24 படிக்கிறோம். பரலோகமும் ஒப்புரவாக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. கொலோசியர் 3:21 பாருங்கள். முன்னே அந்நியராயும் துர்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்வோம் என்றும் ஓய்வு நாள் பள்ளிக்கு செல்வோம் என்றும் வாக்கு பண்ணினால்தான் தனது ஒப்புற வாக்குதலின் ஊழியத்தை அவர் நிறைவேற்றுவேன் என்று கூறவில்லை. நாம் அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலேயும் சத்துருக்களாயிருந்த பொழுதே அவர் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்து முடித்து விட்டார். எந்த ஒரு மனிதனும் நான் நரகத்திற்கு செல்வதற்கு தேவனே காரணம் என்று சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தன்னை படைத்த கடவுள் தனக்கு வேண்டாம், நான் பிசாசிற்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்த மண்ணின இடத்திற்கு போகிறேன் என்று அவனே தெரிந்து கொள்கிறான். ஒரு மனிதன் தேவனுக்கு முன்னே கலகம் செய்யும் பொழுது தானே தவறான நித்தியத்தை தெரிந்து கொள்கிறான். நாம் மனதிலும் கிரியைகளிலும் தேவனை விட்டு தூரமானவர்களாய் இருந்தோம். இன்று பலர் தாங்கள் செய்த பல பாவங்களினாலே தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, மனதிலேயும் மனிதர்கள் தேவனை விட்டு தூரமாகவே இருக்கிறார்கள். அறிவு பெருகியிருக்கும் இந்த நாட்களிலே அறிவு பெருக்கத்திலே இருக்கும் சிலர் தேவனுக்கு மேலே பகையும் விரோதத்தையும் வெளிப்படையாய் கொண்டவர்களாயிருக்கிறார்கள். ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை சொல்லும்பொழுது, திரைப்பட தொழிலிலே ஈடுபட்டிருந்த ஒரு கிறிஸ்தவருடைய அடக்க ஆராதனைக்கு சென்றிருந்தார் என்று எழுதியிருக்கிறார். அங்கே அவர் பேசும்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நற்செய்தியை குறித்தும் இலவசமான ரட்சிப்பை குறித்தும் மிக தெளிவாக எடுத்து சொன்னாலும் மக்களுடைய கண்களிலே தேவனுக்கு விரோதமான பகையையே தன்னால் காண முடிந்தது என்றும் எழுதியிருக்கிறார். கொலோசியர் முதலாம் அதிகாரம் 21 வசனத்திலே அவர்களுடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மாம்ச சரீரம், கிறிஸ்து பாடுபட்டார் என்பதற்குரிய தெளிவான விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்வைக்கு மட்டும் அவர் பாடுபட்டவராக இல்லை, உண்மையான சரீரத்திலே அவர் பாடுபட்டார். அந்நாட்களில் இருந்த வேத புரட்டின்படி இயேசு உண்மையிலேயே பாடுபடவில்லை என்ற தவறான போதனை இருந்தது. எதற்காக அவர் பாடுபட்டார்? கிரியையிலும் மனதிலும் சத்துருக்களாயிருந்த நம்மை பரிசுத்தமானவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாயும் பிதாவிற்கு முன் நிறுத்தும்படியாக அவர் பாடுபட்டார். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்பது போல பலிக்கான மிருகம் எந்த குறைபாடும் இல்லாததாயிருக்க வேண்டும். நீங்களோ நானோ பரிபூரணத்தை தேவனுக்கு கொடுக்க முடியாது. பரிபூரணத்தை விட குறைவாக தேவன் எதையும் ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை. எனவேதான் நம்முடைய நற்செயல்களினாலே நாம் ரட்சிக்கப்பட முடியாது. நம்முடைய நல்ல குணநலன்களினாலே நாம் ரட்சிக்கப்பட முடியாது. தேவனுடைய நீதியான எதிர்பார்ப்பை நம்மால் நிறைவேற்ற முடியாது. ஆனால் அவர் நம்மை குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன் நிறுத்த முடியும். எப்படி? ஏனென்றால் இயேசு நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்து விட்டார். 2 கொரிந்தியர் 5:21 பாருங்கள். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கண்டிக்கப்படாதவர்களாகும் என்றால் பொருள் என்ன? குற்றம் சாட்டப்படாதவர்களாக என்று பொருள் கொள்ளலாம். தேவனே நம்மை நீதிமானாக்குகிறார். தேவன் நம்மை நீதிமான் என்று சொன்ன பின்னர் நமக்கு எதிராக யார் என்ன குற்றம் சாட்ட முடியும்? அவரே நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றியவர், நம்மை சுத்தம் பண்ணியவர். கொலோசியர் 2:22-23 பாருங்கள். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இவ்வாறு கூறுவதனாலே எதிர்காலத்திலே நாம் எப்படி இருக்கப் போகிறோமோ அதற்கேற்றபடிதான் இனி நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்குமா? நிலைத்திருப்பீர்களானால் என்று சொல்லும்பொழுது காரியங்களை தெளிவுபடுத்துவதற்காக கூறுகிறார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பதினால் அப்படியாகும் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்ல விரும்பும் சத்தியம் என்னவென்றால், நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோம். இது முடிவு பெற்ற ஒரு உண்மை. எனவே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் ஏற்கனவே சுவிசேஷத்தினாலே உண்டான நம்பிக்கையிலே நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருப்பீர்கள் என்பதுதான் இங்கே பவுல் சொல்ல விரும்பும் சத்தியம். அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன் என்றும் குறிப்பிடுகிறார். தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து இயேசு கிறிஸ்துவிலே தான் எப்படி ஒரு ஊழியக்காரனாகும் சிலாக்கியத்தை பெற்றேன் என்பதை எண்ணி பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிக உன்னதமான ஒரு வாய்ப்பு தான் அது. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கும் கொடுத்திருக்கிற சாக்கியத்திற்காக அனுதினமும் நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதற்கு இணையாய் வேறு எதையும் நாம் ஒப்பிட முடியாது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் ஒப்புரவாக்கும் பணியை செய்து முடித்து விட்டார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனோடு நீங்களும் சமாதான உறவை பெற்றுக் கொள்கிறீர்கள். தேவனே உங்களை குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன் நிறுத்த அவர் செயல்பட்டு முடித்து விட்டார். இந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் உங்களை அர்ப்பணித்து வாழும்பொழுது நித்திய நித்தியமாய் அவரோடு வாழும் சிலாக்கியத்தை பெற்று மகிமையாக வாழ அவரே உங்களை வழி நடத்துகிறார். இந்த கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்ற நிச்சயமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இல்லாமல் யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நித்திய வாழ்க்கையை குறித்த நிச்சயமுள்ளவர்களாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழ விரும்புவீர்கள் என்றால் இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை, ஒரு உன்னதமான வாழ்க்கையை தர ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்கான தண்டனையை உம்முடைய ஒரே பேரான குமாரன் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததற்காமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டதற்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அடிப்படை சத்தியங்களை விசுவாசித்து இந்த நேரத்திலேயும் இயேசுவே என்னுடைய உள்ளத்திலே வாரும், நான் உமை விசுவாசிக்கிறேன் என்று உமை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கடந்து சென்று உமக்கு சாட்சிகளாய் வாழ அனுதினமும் நீரே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை, நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து கவலீனமாயிருந்து உமை துக்கப்படுத்தாதபடி அனுதினமும் உடைய பரிசுத்தாவியானவர் மகிழ்ச்சி அடையும் காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் வாழ உடைய தூய ஆவியினாலே உடைய வார்த்தையினாலே எங்களை வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மீண்டும் கூறுகிறோம், 94 42 25 26 27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28.